ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீர் மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் 5வது தேசிய தண்ணீர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்கினார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்புக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் இன்று தொடங்கியது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 7.2% அதிகரிக்கக்கூடும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தைவான் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீர் மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் 5வது தேசிய தண்ணீர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்கினார். சிறந்த மாநிலம் என்ற பிரிவில் முதல் இடத்துக்கான விருதை ஒடிசாவும், 2வது இடத்துக்கான விருதை உத்தரப்பிரதேசமும், 3வது இடத்துக்கான விருதை குஜராத் மற்றும் புதுச்சேரியும் பெற்றன. நிறுவனங்கள் பிரிவில் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் முதலிடத்துக்கான விருதையும், சென்னை ஐஐடி 3வது இடத்துக்கான விருதையும் பெற்றன. பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்புக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் 2 நாள் பயணமாக இன்று காசான் புறப்பட்டுச் சென்றார். தமது பயணத்திற்கு முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வானிலை மாற்றம், பொருளாதார ஒத்துழைப்பு, கலாச்சார செயல்பாடுகள் ஊக்குவிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளுடன் அமையவுள்ள பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பில் புதிதாக சில நாடுகள் இணைந்திருப்பது இந்த அமைப்பின் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த பயணம் அமையும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நியாயமான உலகளாவிய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்காக பன்முகத்தன்மையை வலுப்படுத்துதல் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது. உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பல நாடுகளின் தலைவர்கள் விவாதிப்பதற்கான வாய்ப்பை இந்த மாநாடு வழங்குவதாக ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் திரு வினய்குமார் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் செயல்படுத்தி வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மதிப்பீடு செய்யும் வகையில் இது அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் திரு வினய்குமார் தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் இன்று தொடங்கியது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் சிங்கப்பூர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு இங் எங் ஹென்னும் பங்கேற்றுள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் இப்பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படுகிறது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 7.2% அதிகரிக்கக்கூடும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் மாதாந்திர இதழில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் நுகர்வு மற்றும் முதலீட்டு தேவை வேகமாக அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். பட்ஜெட் மதிப்பீட்டுக்கு ஏற்ப மத்திய மற்றும் மாநில அரசுகளின் செலவினங்கள் அமையும் என்றும் திரு சக்தி காந்ததாஸ் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை 2ம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மகாராஷ்டிராவில் உள்ள 288 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக அடுத்த மாதம் 20ம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அம்மாநிலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 29ம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 30ம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்பப்பெற அடுத்த மாதம் 4ம் தேதி கடைசி நாளாகும். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2ம் கட்டமாக 38 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நவம்பர் 20ம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் 29ம் தேதி நிறைவடைகிறது. 30ம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. வேட்புமனுக்களை திரும்பப்பெற நவம்பர் 1ம் தேதி கடைசி நாளாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3ம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 9,90,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடத்தை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்தார். இதய நோயாளிகள் உயரிய சிகிச்சைகளை இலவசமாக பெறும் வகையில் கேத்லாப் கருவி பயன்பாட்டையும் அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், 24 மணி நேரமும் நோயாளிகள் சிகிச்சை பெறும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 7,99,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கேத்லாப் ஒன்று இன்றைக்கு பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் சுமார் 20 நெஞ்சு வலி நோயாளிகளுக்கு ஸ்டன்ட் பொருத்துவது, ஆஞ்சியோகிராபி செய்வது போன்ற பணிகளை செய்ய இயலும். அந்த வகையில் இந்த கேத்லாப் என்பது பெரிய வரவாகும். எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் இலவசமாக இந்த சிகிச்சையை பெற்றுக் கொள்ளலாம். அந்த வகையில் இந்த கருவியின் பயன்பாடு என்பது தென் மாவட்டத்து மக்கள் மிகப்பெரிய அளவில் உபயோகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது.
செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் அமைக்கப்பட்டு வரும் ஆம்னி பேருந்து நிலையம் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அமைக்கப்பட்டுள்ள காலநிலை பூங்காவை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசருடன் இணைந்து இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு சேகர் பாபு, காலநிலை குறித்து மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மலிவு விலை உணவகம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும், கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைப்பது குறித்து கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை பல்லாவரம் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவ பணியாளர்களின் வருகை, மருந்து பொருட்களின் இருப்பு குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாகவும், மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மக்களிடம் அவர் கேட்டறிந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாலஸ்தீனத்திற்கு 30 டன் மருந்து பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை இந்தியா இன்று அனுப்பி வைத்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யும் நோக்கில் ஐக்கிய நாடுகளின் நிவாரணப் பணிகள் முகமை வழியாக இந்த உதவி வழங்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பொது மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சார்ந்த மருந்து பொருட்கள், உபகரணங்கள், அதிக கலோரியை வழங்கும் உணவுப் பொருட்கள் இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வரும் 25ஆம் தேதியன்று காலை தீவிர புயலாக வலுப்பெற்று ஒடிசாவின் பூரி மற்றும் மேற்கு வங்கத்தின் சாகர் தீவுகளுக்கு இடையே கரையை கடக்கக்கூடும் என்று அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாளை முதல் 26ஆம் தேதி வரை ஒடிசாவின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், மேற்கு வங்கத்தின் கங்கை நதியோர பகுதிகளில் வரும் 24-25ஆம் தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கனமழை பெய்யக்கூடும் என்றும், இதர பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில், தமிழகத்தில் உள்ள 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தைவான் சர்வதேச சாலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 2-6, 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் தனாபெட் சந்தாவை வென்றார். ஜோஹர் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் தாமன் தயா ஹாக்கி மைதானத்தில் இப்போட்டி மாலை 6:05 தொடங்குகிறது. ஆசிய மகளிர் நெட்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் இப்போட்டி மாலை 5:00 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிசா அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தெலுங்கு அணி ஜெய்ப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. 9:00 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் உத்தரப்பிரதேசம் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் 5வது தேசிய தண்ணீர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்கினார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்புக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் இன்று தொடங்கியது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 7.2% அதிகரிக்கக்கூடும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தைவான் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.